Welcome once again to Words of Life.
மீண்டுமாய் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
In our study through the Bible, we have now reached the Gospel of John.
வேதாகமம் முழுவதும் என்ற இந்த வேத பாடத்திலே இப்பொழுது நாம் யோவான் சுவிசேஷத்திற்கு வந்திருக்கிறோம்.
And just like we saw in the other three Gospels,
மற்ற மூன்று சுவிசேஷங்களிலே நாம் பார்த்தது போலவே,
in the first sentences of the Gospel, we see what is the main theme.
சுவிசேஷ புத்தகங்களின் முதல் வாக்கியங்களிலே அதனுடைய முக்கியமான கருப்பொருள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம்.
Here John is speaking about the existence of Christ right from eternity.
நித்தியத்திலிருந்து இயேசு இருந்தார் என்கிற காரியத்தை இந்த யோவான் அதை எழுத ஆரம்பிக்கிறார்.
In the beginning was the word.
ஆதியிலே வார்த்தை இருந்தது.
Now it's very difficult for our human minds to understand the concept of God existing eternally.
தேவன் நித்திய நித்தியமாக இருக்கிறார் என்கிற காரியத்தை நம்முடைய மனுஷிக மூளையிலே விளங்கிக் கொள்வது சற்று கடினம்தான்.
An almighty eternal God who knows all the future and everything, who can do everything.
சர்வ வல்லமுள்ள தேவன், நித்திய நித்தியமாக இருக்கிற தேவன், எதிர்காலத்தை முற்றிலுமாய் அறிந்த தேவன்.
That's very difficult for our minds to understand.
நம்முடைய மனதிலே இதை விளங்கிக் கொள்வது கடினமான காரியம்.
That's not surprising.
அதிலே வியப்பு ஒன்றுமில்லை.
Even a dog cannot understand everything a human being understands.
ஒரு மனிதன் விளங்கிக் கொள்கிற எல்லா காரியங்களையும் ஒரு நாய் விளங்கிக் கொள்ள முடியாது.
And the distance between us and the dog is much less than the distance between us and God.
நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற தூரத்தை காட்டிலும் நமக்கும் நாய்க்கும் இருக்கக்கூடிய தூரமாவது மிகவும் குறைவாகவே இருக்கிறது.
So if a dog can't understand a human being, it's not at all surprising that we can't understand God fully.
ஒரு நாயே நம்முடைய மனித வழிகளை விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், நாம் தேவனுடைய வழிகளை விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லும் பொழுது அதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை.
Who can understand a human being?
மனிதனை யார் விளங்கிக் கொள்ள முடியும்?
Another human being.
இன்னொரு மனிதன் தான் விளங்கிக் கொள்ள முடியும்.
You have to be God in order to understand God fully.
அதே போல தேவனை முழுமையாக விளங்கிக் கொள்வதற்கு நீங்களும் தேவனாக இருந்தாக
வேண்டும். So even in eternity we won't understand him fully.
அதே போல நித்தியத்திலேயும் கூட நாம் போனால் அங்கே தேவனை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது.
But we are so thankful that God, Bible has revealed God as love.
ஆனால் தேவன் அன்பாக இருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு விளக்கி இருக்கிறபடினாலே நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம்.
That is what brings comfort to us.
இதுதான் நமக்கு ஒரு ஆறுதலை கொண்டு வருகிறது.
That whatever he does is for our good.
அவர் என்ன செய்தாலும் நம்முடைய நன்மைக்காகவே செய்கிறார்.
So from all eternity Christ existed equal with the Father and the Holy Spirit.
பிதாவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் சமமாகவே இயேசு கிறிஸ்து நித்திய நித்தியமாக இருந்து வருகிறார்.
So the word Jesus called the word here because he was an expression of God.
தேவனுடைய வெளிப்பாடாக இருக்கிறபடினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தை என்று அழைக்கப்படுகிறார்.
We don't have to look for complicated meanings when we read scripture.
வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது குழப்பமான அர்த்தங்களை நாம் பயன்படுத்தி நம்மை குழப்பிக் கொள்ள வேண்டாம்.
John's mind was a fisherman's mind, a simple mind.
யோவானுடைய மனது ஒரு மீனவனுடைய மனதாய் எளிமையான ஒரு மனதாய் இருந்தது.
And so we don't have to look for any complicated meanings.
ஆகவே இருக்கிற வார்த்தைகளிலே உள்ளதான குழப்பமான அர்த்தங்கள் இப்படி இருக்குமோ இருக்குமோ என்று நம்மை நாமே குழப்பிக் கொள்ள வேண்டாம்.
What does the word mean?
வார்த்தை என்றால் என்ன பொருள்?
Why is Jesus called the word?
ஏன் இயேசு வார்த்தை என்று அழைக்கப்படுகிறார்?
See, right now you can understand what is going on in my thoughts because I'm speaking words.
இப்பொழுது நான் வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறபடினாலே அந்த வார்த்தைகள் மூலமாக என்னுடைய சிந்தனையில் என்னென்ன எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்.
But if I kept quiet here,
இங்கே நான் அமைதியாகவே இருந்தால்,
you wouldn't have a clue what's going on in my thoughts.
என்னுடைய எண்ணங்களில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு முடியாது.
So words, audible words are the expression of inaudible thoughts.
ஆகவே கேட்கக்கூடாத சிந்தனைகளின் வெளிப்பாடுதான் கேட்கக்கூடிய வார்த்தைகள்.
So in the same way the invisible God is made visible in Christ and that's why he's called the word.
ஆகவே காணக்கூடாத அதே போல காணக்கூடாத தேவனானவர் காணக்கூடியதான ஆண்டவராக இயேசுவின் மூலமாக வெளிப்பட்டார். அதுதான் வார்த்தை.
It says that later in verse 18.
18ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம்.
No one has seen God at any time.
தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை.
But the only begotten who is in the bosom of the Father, he has explained him.
பிதாவின் மடியில் இருக்கிற அந்த ஒரே பேறான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார்.
So Jesus came here not only to die for our sins but to explain to the world what God was like.
நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கும்படியாக மட்டும் இயேசு வராமல் இந்த உலகத்திலே தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும்படியாகவும் வந்தார்.
Why are there so many religions in the world?
ஏன் இத்தனை மார்க்கங்களும் மதங்களும் இந்த உலகத்திலே
காணப்படுகிறது? Here's the answer. No one has seen God at any time.
தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்பதே அதனுடைய பதில்.
Supposing you went to a country where nobody had ever seen an elephant or seen a picture of an elephant.
ஒரு யானையையோ யானையுடைய படத்தையோ ஒரு நாட்டினர் பார்த்ததே இல்லை, அப்படிப்பட்ட நாட்டிற்கு நீங்கள் போகிறீர்கள்.
And you go there and ask 100 men to draw an elephant.
அங்க இருக்கக்கூடிய 100 மக்களையும் பார்த்து நீங்கள் ஒரு யானையை வரையுங்கள் என்று கேட்கிறீர்கள்.
They may draw some animal.
அவர்கள் ஏதோ ஒரு விலங்கை வரையலாம்.
None of them will think of an elephant with a long trunk or so big.
யாருமே ஒரு யானைக்கு நீண்ட துதிக்கை இருக்கும் என்று எண்ணுவதில்லை, இவ்வளவு பெரிய உருவம் இருக்கும்
என்று.
அங்கே 100 வித்தியாசமான படங்கள் இருக்கும், ஏனென்றால் அதில் யாருமே யானையை பார்த்ததில்லை.
If you get 1000 people to draw, you'll get 1000 different pictures.
1000 பேரை நீங்கள் வரைய சொன்னால் உங்களுக்கு 1000 வித்தியாசமான படங்கள் கிடைக்கும்.
None of them will be alike.
அதில் ஒன்றுமே யானையை போல இருக்காது.
None of them will look like an elephant.
அதில் ஒன்றுமே, இரண்டு படங்களும் ஒன்றாக இருக்காது, ஒன்றுமே யானையை போலவும் இருக்காது.
It's the same here.
அதே காட்சி தான் இங்கே.
Thousands of people through the centuries have tried to explain God.
நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான மக்கள் தேவனை விளக்கி சொல்ல
முயற்சித்தார்கள்.
ஆனால் அதிலே ஒருவரும் தேவனை கண்டதில்லை.
So how can they explain him?
அவர் எப்படி அவரை விளக்கி சொல்ல முடியும்?
That's why we believe Christianity is the only true revelation of God.
ஆகவே தான் கிறிஸ்தவம் தான் தேவனுடைய மெய்யான வெளிப்பாடு என்பதை நாம் நம்புகிறோம்.
Because Christ alone came from heaven and he is God.
கிறிஸ்து மட்டுமே பரத்திலிருந்து இறங்கி வந்தார், அவரே தேவனா இருந்தார்.
He was not a prophet trying to explain what God was like.
தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை விளக்க சொல்ல முடியாத ஒரு தீர்க்கதரிசி அவர் அல்ல.
He was not a man to whom an angel or someone came and gave a revelation of what God was like.
ஒரு மனிதனோ ஒரு தூதனோ ஒரு வெளிப்பாட்டை கொடுத்த ஒரு மனிதனாக இயேசு இல்லை.
That itself would have been good.
அதுவே எவ்வளவு சிறந்ததா இருந்தது.
He was God himself.
ஆனால் அவரே தேவனா இருந்தார்.
And when he lived on earth, he was just manifesting the nature of God.
அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தினார்.
So when we see Jesus putting his arms around a leper or washing the disciples' feet, we see what God is like.
சீஷருடைய பாதங்களை கழுவும் பொழுது அல்லது தொழுநோயாளியை தொட்டு சுகமாக்கும் பொழுது தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம்.
When we see him driving out people who make money in the name of God, we see what God is like.
தேவன் என்கிற பெயரிலே பணத்தை சம்பாதிக்கிறவர்களை விரட்டி அடிக்கும் பொழுது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம்.
So if you want to be like God, you got to be like Jesus.
ஆகவே நீங்கள் தேவனைப் போல மாற வேண்டும் என்று விரும்பினால் இயேசுவைப் போல நீங்கள் மாறுங்கள்.
And it's that image of Jesus which the devil is trying to hide from Christians.
இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் காணக்கூடாதபடிக்கு சாத்தான் இயேசுனுடைய சாயலை மறைத்து விட்டான்.
There was no love of money in Jesus. It's very obvious from the gospel.
சுவிசேஷங்களில் வெளிப்படையாய் தோன்றுகிற காரியம் என்னவென்றால் இயேசுக்கு பண ஆசை இல்லை.
How many Christians want to be like that?
இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று
விரும்புகிறார்கள்? Christians say they want to be Christ like, but they're just imagining.
அநேக கிறிஸ்தவர்கள் நாங்கள் இயேசுவைப் போல இருக்கிறோம் என்று எண்ணுகிறார்கள் ஆனால் அவர்கள் கற்பனை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
So the word is an expression of God.
ஆகவே வார்த்தை என்பது தேவனுடைய வெளிப்பாடு.
The word was with God means he was separate from the Father.
அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தையும் தேவனும் வித்தியாசமாக இருந்தார்.
At the same time, we don't have three gods in heaven.
அதே சமயத்தில் பரலோகத்தில் நமக்கு மூன்று தேவர்கள் அல்ல.
The word was God.
வார்த்தையே தேவனா இருந்தது.
No doubt Christ was God.
கிறிஸ்து தேவனா இருந்தார், அதிலே சந்தேகமே
இல்லை. That's why cults that don't believe that Jesus was God have modified this verse in their translations.
ஆகவே தான் மனிதனை சார்ந்த உபதேசத்தை உண்டாக்குகிற மக்கள் கல்ட் குழுவினர் இந்த வசனத்தை சற்று மாற்றி போட்டு விட்டார்கள்.
They say Jesus, the word was a God. They put it like that in their translation. So as to deceive people that Jesus was not God.
இயேசு தேவன் அல்ல என்று ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக அந்த வார்த்தை ஒரு தேவனாய் இருந்தது என்று அவர்கள் போட்டிருக்கிறார்.
This is how cults deceive people.
இப்படித்தான் இந்த கல்ட் குழுவினர் மக்களை வஞ்சிக்கிறார்கள்.
But God's word is clear.
ஆனால் தேவனுடைய வார்த்தையானது தெளிவாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவன்.
He was in the beginning with God.
அவர் ஆரம்பத்திலே தேவனோடு கூட இருந்தார்.
So there is a separate person but one God.
அவர்கள் வித்தியாசமான நபர்களாக இருந்தாலும் ஒரே தேவனாய் இருந்தார்.
Everything in this universe came into existence through him.
இந்த அண்டசராஸ்தலே காணப்படுகிற சகலமும் அவர் மூலமாகவே உண்டானது.
There is nothing, he repeats it, nothing that came into existence apart from him.
உண்டானது என்றும் அவராலே எல்லாமல் உண்டாகவில்லை என்று மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறார்.
Just to emphasize the fact that Jesus Christ is God.
இயேசு கிறிஸ்து தேவன் என்கிற காரியத்தை வலியுறுத்தும்படியாக அப்படி சொல்கிறார்.
So that's what John is trying to say.
இதைத்தான் யோவான் சொல்வதற்கு
முன்பு. And in him was life.
அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது.
And the life was the light of man.
அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது.
Today when people talk about getting light,
இன்றைக்கு எங்களுக்கு வெளிச்சம் பெற்றுக்கொண்டோம் என்று ஜனங்கள் பேசும்பொழுது
what they are talking about is getting an understanding of some truth.
ஒரு சத்தியத்தை குறித்து தான் விளக்கத்தை பெறுகிறதை குறித்து அவர் சொல்கிறார்.
Well, that is also light.
அதுவும் வெளிச்சம் தான்.
But here more than that is the light is life.
இங்கே அதை காட்டிலும் அதிகமாக அந்த ஜீவனானது அந்த ஒளியானது ஜீவனா இருந்தது என்று
வாசிக்கிறோம். It's not just understanding.
வெறும் விளங்கு கொள்ளுதல் மட்டுமல்ல.
A lot of people get understanding who have no life of Christ in them.
அநேகர் சத்தியத்தை குறித்து அறிவை பெற்றுக் கொள்கிறார்கள், கிறிஸ்துவின் ஜீவன் அவர்களுக்கு இல்லை.
When can you say that you've got light?
நீங்கள் வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டேன் என்று எப்பொழுது சொல்ல முடியும்?
Something of the life of Christ has come into you.
கிறிஸ்துனுடைய ஜீவனானது உங்களுக்குள்ளாக வரும்போது.
When Jesus said you are the light of the world.
நீங்களே இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறீர் என்று இயேசு சொன்னபோது.
He wasn't saying that we have got to present a doctrine to the world.
நாம் இந்த உலகத்துக்கு ஒரு உபதேசத்தை காண்பிக்க வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை.
Light is life.
ஒளியானது ஜீவன்.
Now in the Old Testament that's not true.
பழைய ஏற்பாட்டில் இது மெய்யல்ல.
In the Old Testament we read in Psalm 119.
சங்கீதம் 119 லே வாசிக்கிறோம்.
Verse 105.
105 ஆம் வசனம்.
Thy word is a light unto my path.
உம்முடைய வார்த்தைகளின் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது.
So the God's word was a light there.
அங்கே தேவனுடைய வார்த்தையானது பாதைக்கு
வெளிச்சமாய் இருந்தது. Written statement.
அங்கே எழுதப்பட்ட வாசகங்கள்.
There was no person who could say, look at my life, it is the light of God.
என்னுடைய வாழ்க்கையை பாருங்கள், அதுதான் தேவனுடைய ஒளி என்று சொல்வதற்கு ஒரு நபர் அங்கே இல்லை.
God's word was the only perfect thing in the world at that time.
அந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தை மட்டுமே இந்த உலகத்திலே காணப்பட்ட பூரணமான ஒன்றாக இருந்தது. அதுதான் ஒளியாய் இருந்தது.
But in the New Testament,
ஆனால் புதிய ஏற்பாட்டிலே,
it is more than God's word, it is Jesus who is the word made flesh.
அந்த வேத வார்த்தையை காட்டிலும் ஒருபடி மேலே சென்று இயேசுவே மாம்சமானார்.
It says in verse 14 of this chapter, the word became flesh.
இந்த அதிகாரம் இந்த அதிகாரத்திலே 14 ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி.
So this life was manifested in Jesus, and that is the light of the world.
இந்த ஜீவன் இயேசுவிலே வெளிப்பட்டது, அதுதான் இந்த உலகத்திற்கு ஒளியாக
இருக்கிறது. That is the light we are to manifest also.
இந்த ஒளியை தான் நாமும் வெளிப்படுத்த வேண்டும்.
And this light or the glory of God was seen, verse 14, full of grace and truth.
இந்த தேவனுடைய மகிமையானது ஒளியானது கிருபினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நாம் காணப்பட்டார்.
Grace and truth are like flesh and bones in our body.
கிருபையும் சத்தியமும் நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற எலும்பும் சதையுமாய் காணப்படுகிறது.
Which do you need?
எது உங்களுக்கு தேவை?
One or both?
ஒன்று தேவையா இரண்டும் தேவையா?
If you were only bones,
நீங்கள் எலும்பினாலே செய்யப்பட்டால்,
that would be like the Pharisees, full of truth alone.
அது பரிசேயர்களைப் போல வெறும் சத்தியத்தை மட்டும் அறிந்தவர்கள்.
Flesh on top of the bones.
அந்த எலும்புகளுக்கு மேலாக மூடுவதற்கு சதை.
No grace over the truth.
அந்த சத்தியத்திற்கு மேலாக கிருபை இல்லை.
How would you feel if you saw in the middle of the night a skeleton walking towards you?
நடு ராத்திரியிலே திடீரென ஒரு எலும்பு கூட உங்களை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்ததனால் நீங்கள் எப்படி உணர்வீர்கள்?
You are not going to be attracted to it.
நீங்கள் அதனால் ஈர்க்கப்பட மாட்டீர்கள்.
You run away.
நீங்கள் ஓடி விடுவீர்கள்.
That's exactly how people ran away from the Pharisees.
இப்படி தான் பரிசேயர்களை பார்த்து ஜனங்கள் ஓடினார்கள்.
But when a pleasant looking person comes towards you,
ஆனால் உங்களை பார்த்து ஒரு அழகாக காட்சி அளிக்கிற ஒரு மனிதன் வந்தால்,
flesh and bones,
அவருக்கு சதையும் இருக்கிறது எலும்பும் இருக்கிறது,
then you are attracted.
அப்படியானால் நீங்கள் ஈர்க்கப்படுவீர்கள்.
That's how people were attracted to Jesus.
இப்படித்தான் இயேசு கொண்டே ஜனங்கள் ஈர்க்கப்பட்டார்கள்.
At the same time, he wasn't only flesh.
அதே நேரத்தில் அவர் வெறும் மாம்சத்தினாலே இல்லை.
If there were no bones in your body,
உங்களுடைய சரீரத்தில் எலும்புகள் இல்லாவிட்டால்,
you wouldn't be able to stand, you wouldn't even be able to sit.
நீங்கள் உட்காரவும் முடியாது, நிற்கவும் முடியாது.
You'll be like jellyfish, you'll just collapse to the ground.
ஜெல்லி மீனை போல நீங்கள் ஒரு சதை பிண்டமாக தரையிலே விழுந்து கிடப்பீர்கள்.
Of course, you would have one advantage that you can go through any opening, whether it's a round opening or a square opening or a small opening.
ஆனால் அதிலே ஒரு லாபம் இருக்கிறது, அது எவ்விதமான ஒரு திறப்பு இருந்தாலும் சரி நீங்கள் அந்த சதையை அப்படியே மாற்றிக்கொண்டு அதனுள்ளே பிரவேசித்து விடலாம்.
So some Christians are like that.
சில கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்.
They don't have any strong convictions on truth.
சத்தியத்தை குறித்ததான உறுதியான ஒரு உணர்வு அவர்களுக்கு இல்லை.
So they can fit in any opening.
ஆகவே அவர்கள் எந்த திறப்பா இருந்தாலும் அது வழியாக போய்விடுவார்.
They would even say all religions are the same.
எல்லா மதங்களும் ஒன்றுதான் என்று கூட சொல்வார்.
We can fit in anywhere.
யானங்கள் எங்கு வேண்டுமானாலும்
பொருந்திக்கொள்ளலாம். No bones.
இவர்களுக்கு எலும்பே இல்லாத மனிதர்கள்.
Looks like an advantage.
இது லாபமா இருக்கிறது போல தோன்றுகிறது.
It's a disadvantage.
அது சொன்ன நஷ்டம்.
So grace without truth, there's no glory there.
ஆகவே சத்தியம் இல்லாமல் வெறும் கிருபை இருந்தால் அதிலே மகிமை இல்லை.
Truth without grace, there's no glory there.
கிருபை இல்லாமல் சத்தியம் இருந்தாலும் அதிலே மகிமை இல்லை.
The glory of God, verse 14, was seen full of grace and truth.
தேவனுடைய மகிமையானது சத்தியத்தினாலும் கிருபையினாலும்
நிறைந்ததாய் பார்க்கிறோம். We can't all have it full in fullness like Christ had.
கிறிஸ்துவுக்கு இருந்தது போல நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாமும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியாது.
That's why he gives us one another in the body of Christ.
ஆகவேதான் கிறிஸ்துவின் சரீரத்திலே தேவன் ஒருவரையொருவர்
கொடுக்கிறார். So in the church we balance out each other.
ஆகவே சபையிலே நாம் ஒருவரையொருவர் சமநிலைப்படுத்திக்கொள்ளாயிருக்கிறோம்.
That's why we must value fellowship with other believers.
ஆகவேதான் மற்ற விசுவாசிகளோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியத்தை நாம் மதிக்க வேண்டும்.
I may be strong in truth.
சத்தியத்திலே நான் வலிமையுள்ளவனாக இருக்கலாம். கிருபை இல்லாமல் இருக்கலாம்.
But then I work with another brother who has a lot of grace and not much truth.
இன்னொரு சகோதரர் அவருக்கு அவ்வளவு சத்தியம் இல்லை ஆனால் நிறைய கிருபை இருக்கிறார். அவரோட கூட சேர்ந்து நான் பணி செய்கிறேன்.
Both of us can balance each other out.
ஆகவே நாங்கள் இருவருமே சேர்ந்து எங்களை நாங்களே சம நிலைப்படுத்திக் கொள்ள முடியும்.
That's why the church is called the body of Christ.
ஆகவே தான் சரீர சபையானது கிறிஸ்துவின் சரீரம் என்று
அழைக்கப்படுகிறது. There was only one person who was fully the body of Christ himself.
தானாகவே முழுமையாய் கிறிஸ்துவின் சரீரமா இருந்த ஒரே ஒரு நபர் தான் உண்டு.
That was Jesus himself when he came in a body.
இயேசு கிறிஸ்து இந்த சரீரத்தில் இந்த பூமியில்
வந்தார். There was a perfect balance of everything.
அங்கே எல்லாவற்றிலுமே பூரண சமநிலை இருந்தது.
But no other person, not even Paul, since then has ever been like that.
அப்பொழுதிலிருந்து யாருமே பவுலும் கூட ஒரு முழுமையான சமநிலை அடையாதவர்களாய் தான் இருந்தார்கள்.
We all have our strong points and our weak points.
நாம் எல்லாருக்குமே உறுதியான குறிப்புகளும் இருக்கிறது, பலவீனமான காரியங்களும் இருக்கிறது.
Our salvation is the body of Christ.
நம்முடைய இரட்சிப்பு கிறிஸ்துவின் சரீரம் தான்.
It says here in verse 17, the law was given by Moses, but grace and truth came through Jesus Christ.
நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்
உண்டாயிருந்தது. The law was written words.
நியாயப்பிரமாணம் என்பது எழுதப்பட்ட வாக்கியங்கள்.
Grace and truth is a life.
ஆனால் கிருபையும் சத்தியமும் அது ஜீவனாய்.
Moses couldn't give life.
மோசேயினாலே ஜீவனை கொடுக்க முடியவில்லை.
Jesus came to give life.
இயேசு ஜீவனை கொடுக்க வந்தார்.
There was no grace in the world till Christ came.
கிறிஸ்து வரும் வரை இந்த உலகத்திலே கிருபையே இல்லை.
Remember that.
இது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Some people say grace is the unmerited favor of God.
தகுதியற்றவனுக்கு கொடுக்கக்கூடிய தயைதான் கிருபை என்று சிலர்
சொல்கிறார்.
அது மெய்யல்ல.
Because every human being gets unmerited favor in the whole world.
என்ன அந்த முழு உலகத்திலேயுமே எல்லா மனிதர்களும் தங்களுக்கு தகுதியற்ற காரியங்களை தயையாய் பெறுகிறார்கள்.
When God gives health to an atheist,
ஒரு நாஸ்திகனுக்கு தேவன் ஆரோக்கியத்தை கொடுக்கும் பொழுது,
he doesn't deserve it.
அவனுக்கு அது தகுதி அல்ல.
I don't deserve it when I get health also.
நானும் ஆரோக்கியம் பெறும்பொழுது அதற்கும் நான் தகுதி ஆனவன்
அல்ல. Every human being gets unmerited favor.
எல்லா மனுஷர்களுமே தங்களுக்கு தகுதியற்றதான ஒருவருக்கு தயை கிடைக்கும்.
But every human being doesn't get grace.
ஆனா எல்லா மனிதனுக்கும் கிருபை கிடைப்பதில்லை.
Grace is the power of God to help us to overcome sin.
பாவத்தை மேற்கொள்வதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய தேவ பலம்தான் கிருபை.
You know when you got it, when you overcome sin.
உங்களுக்கு அது கிடைத்த பொழுது நீங்கள் பாவத்தை மேற்கொண்டீர்கள் என்று உங்களுக்கு தெரியும்.
Then it speaks about the baptism of the Holy Spirit in John's Gospel chapter 1.
ஒன்றாம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்தும் இங்கே பேசப்பட்டிருக்கிறது.
He says in verse 29 and 33 about the two ministries of Christ.
29ஆம் வசனமும் 33ஆம் வசனத்திலேயும் இயேசுவினுடைய இரண்டு விதமான ஊழியங்களை குறித்து
சொல்லுகிறது. One is to take away sin and the other verse 33 to baptize in the Holy Spirit.
ஒன்று பாவத்தை நீக்குகிற ஊழியம், இரண்டாவது ஊழியம் பரிசுத்த ஆவியானவரை நிறைக்கிற ஊழியம்.
John chapter 2.
யோவான் இரண்டாம்
அதிகாரம். We read about the first miracle that Jesus did.
இயேசு செய்த முதலாவது அற்புதத்தை வாசிக்கிறோம்.
And that's a very interesting to see. It was turning water into wine.
இங்கே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிற இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது.
It wasn't a spectacular miracle like raising Lazarus from the dead.
லாசரை மரித்தோரிலிருந்து எழுப்புவது போல ஒரு விசித்திரமான வினோதமான ஒரு அற்புதம் அல்ல.
It was a very ordinary thing related to food.
ஆகார சம்பந்தப்பட்டதான சாதாரணமான ஒரு காரியம்.
Because a lot of people, their religion consists of various rules on food.
அநேக மக்களுக்கு தங்களுடைய மதம் என்பது பலவிதமான ஆகாரத்தை குறித்ததான சட்டத்திட்டங்களாகவே செய்யப்பட்டதாகும்.
Some people think that if they fast, they are more holy.
சிலர் தாங்கள் உபவாசித்தால் அதிக பரிசுத்தமாகிறார்கள் என்று எண்ணுகிறார்கள்.
And they don't believe in eating rich food.
நல்ல திருச்சியான சாப்பாட்டை சாப்பிடுவதிலே அவர்களுக்கு நம்பிக்கை.
Jesus could do both.
இயேசுவால் இரண்டுமே செய்ய முடியும்.
Fast for 40 days.
40 நாட்கள் உபவாசம் இருந்தார்.
And he could enjoy a good meal.
நல்ல ஆகாரத்தையும் அவர் சந்தோஷித்து சாப்பிட்டார்.
That is true Christianity.
இதுதான் மெய்யான கிறிஸ்தவம்.
Why you can do both.
இரண்டுமே நீங்கள் செய்ய வேண்டும்.
So here we see him making an abundance of wine to show that that's perfectly okay.
இங்கே குறைவுபட்ட திராட்சை ரசத்தை நிறைவாக்குகிறார், அதை சாப்பிடுவது நல்லது என்று சொல்கிறார்.
He was not against clean enjoyment in life.
ஆகவே வாழ்க்கையிலே சுத்தமான காரியங்களை சந்தோஷிப்பதற்கு இயேசு எதிரானவர் அல்ல.
லைக் ஃபார் எக்ஸாம்பிள்,
உதாரணமாக
என்ஜாயிங் எ வெட்டிங் ஃபீஸ்ட்,
நீங்கள் திருமண விருந்தை சாப்பிடுகிறீர்கள்.
அண்ட் டு என்ஜாய் இட்,
அதை சந்தோஷித்து சாப்பிடுகிறீர்கள், ரசிக்கிறீர்கள்.
தட் வி டோன்ட் ஹேவ் டு ஃபீல் கன்விக்டட் அபவுட்.
அதை குறித்து நாம் குற்ற உணர்வுடைய தேவையில்லை.
தி ஃபர்ஸ்ட் மிரக்கிள் ஜீசஸ் டிட் வாஸ் டு ஹெல்ப் பீப்பிள் என்ஜாய் எ வெட்டிங் ஃபீஸ்ட்.
இயேசு செய்த முதல் அற்புதம் என்னவென்றால் கல்யாண சாப்பாட்டை ரசித்து சாப்பிடுவதற்குரிய ஒரு அற்புதத்தை
செய்தார். That in true Christianity you can enjoy good food.
மெய்யான கிறிஸ்தவத்திலே நல்ல ஆகாரத்தை சந்தோஷித்து சாப்பிடலாம்.
Enjoy a good wedding feast.
நல்ல கல்யாண சாப்பாட்டை நீங்கள் சாப்பிடலாம்.
At the same time,
அதே நேரத்தில்
true Christian will also learn to fast like Jesus.
மெய்யான கிறிஸ்தவன் இயேசு உபவாசித்தது போல உபவாசிக்கவும் கற்றுக்கொள்வார்.
But notice something we can learn in this miracle.
இந்த அற்புதத்திலே ஒன்றை நாம் கற்றுக்கொள்வோம்.
How Jesus did not do the miracle himself.
இயேசு தானாகவே இந்த அற்புதத்தை செய்யவில்லை.
He always cooperated with others.
எப்பொழுதுமே மற்றவர்களோடு சேர்ந்து இணைந்து செய்தார்.
Every miracle that he did, there was something that human beings had to do also.
அவர் செய்த ஒவ்வொரு அற்புதத்திலேயும் மனிதர்கள் செய்ய வேண்டிய ஒரு பகுதியும் இருந்தது.
Because he works in partnership with us.
என்றால் நம்மோடு கூட கூட்டுறவாய் இணைப்பாய் அவர் செய்கிறார்.
Think of this incident as a situation in your life where there's no joy, no wine.
உங்களுடைய குடும்பத்தில் இப்படி நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, குறைவுபட்டிருக்கிறது.
Or in your life,
அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் குறைவு, அல்லது
உங்கள்
சபையிலே குறைவுபட்டிருக்கிறது.
நோ ஜாய்,
சந்தோஷம்,
நோ விக்டரி,
ஜெயம்,
நோ பவர்,
வல்லமை இல்லை.
தட்ஸ் எ பிக்சர் ஆஃப் நோ வைன்.
இது திராட்சரசம் குறைவுபட்டதற்கு அடையாளமா இருக்கு.
யுவர் லைஃப் இஸ் எ வெரி ஆர்டினரி லைஃப் லைக் வாட்டர்.
உங்களுடைய வாழ்க்கையோ சாதாரண தண்ணீரை போல சாதாரண வாழ்க்கையா இருக்கு.
மேபி யுவர் பிரீச்சிங் மினிஸ்ட்ரி இஸ் சோ டேஸ்ட்லெஸ் லைக் வாட்டர்.
அல்லது உங்களுடைய பிரசங்கிக்கிற ஊழியமானது ருசி இல்லாமல் இல்லாத தண்ணீரை போல. அதனுடைய பதில் என்ன?
First of all, go to Jesus and say, I don't have any wine.
எனக்கு திராட்சரசம் இல்லை, குறைபட்டு விட்டது என்பதை
நீங்க Lord, I don't have any joy in my life.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம்
இல்லை,
எனக்கு ஜெயம் இல்லை,
எனக்கு
வல்லமை இல்லை.
Lord, my preaching is absolutely boring.
ஆண்டவரே, என்னுடைய பிரசங்கமானது முற்றிலுமாய் போர் அடிக்கிறதா?
How many preachers honestly confess that?
எத்தனை பிரசங்கியார்கள் இதை நேரடியாக
ஒப்புக்கொள்வார்கள்? 99% of boring preachers will not admit that their preaching is boring.
சலிப்படைய முடியாய் பிரசங்கிக்கிற 99% பிரசங்கியாளர்கள் தாங்கள் இப்படி இருக்கிறோம் என்று ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள்.
That means they will not say there's no wine.
திராட்சரசம் இல்லை என்பதை சொல்வதற்கு அவர்களுக்கு கூச்சம்.
then of course you won't get any wine.
அப்படியானால் உங்களுக்கு திராட்சரசமே
கிடைக்காது. That's the first step. Confess your need.
உங்களுடைய தேவையை அறிக்கை செய்வதுதான் முதலாவது படி.
And you don't have to produce the wine.
நீங்களாகவே திராட்சரசத்தை உண்டாக்க
தேவை. Take your water to Jesus.
உங்களுடைய தண்ணீரை இயேசுவிடத்தில் எடுத்து செல்லுங்கள்.
Say, Lord, you do something about this.
ஆண்டவரே இதை ஏதாவது செய்யும் என்று கேளுங்கள்.
And he will make it into wine.
அவர் அதை திராட்சரசமாய் மாற்றுவார்.
In John chapter 3,
யோவான் 3 அதிகாரம்.
We read about Nicodemus coming to see him.
நிக்கோதேமு இயேசுவை பார்க்கும்படியாக வருகிறான்.
And this wonderful thing about it is that Nicodemus felt he could disturb Jesus at night.
அந்த அற்புதமான காரியம் என்னவென்றால் இரவு நேரத்தில் இயேசுவை போய் தொந்தரவு செய்யலாம் தைரியம் அவனுக்கு வந்தது.
11 o'clock at night perhaps.
ஒருவேளை இரவு 11 மணியா இருக்கலாம்.
How many preachers in the world can you go and disturb at 11 o'clock at night?
எத்தனை பிரசங்கியார்களை நீங்கள் இரவு 11 மணிக்கு போய் தொந்தரவு செய்து எழுப்ப முடியும்?
Jesus was so different.
இயேசு வித்தியாசமானவராய்
இருந்தார். He made people feel you can come and disturb me anytime you like.
நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் என்னை வந்து நீங்கள் தொந்தரவு செய்யலாம் என்ற உணர்வை
இயேசு கொடுத்தார். And though Nicodemus was a big bishop,
the Nicodemus பெரிய கண்காணியா இருந்தாலும்
கூட you must be born again.
நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று
இயேசு சொன்னார். Jesus didn't say that to the woman in Samaria.
சமாரியாவிலே உள்ள அந்த ஸ்திரீக்கு அதை சொல்லவில்லை.
It was to a bishop who thought he was okay.
தான் சரியாக இருக்கிறேன் என்று எண்ணின ஒரு பிஷப் அல்லது கண்காணிக்கு சொல்கிறார்.
Do bishops need to be born again today?
இன்றைக்கு கண்காணிகள் மறுபடியும் பிறக்க வேண்டுமா?
Sure, even archbishops need to be born again.
ஆர்ச்சபிஷப் கூட பிஷப்மார்களும் கூட மறுபடியும் பிறக்க வேண்டியிருக்கிறது.
Pope needs to be born again.
போப் மறுபடியும் பிறக்க வேண்டியிருக்கிறது.
The prostitute needs to be born again.
வேசிகள் மறுபடியும் பிறக்க வேண்டியிருக்கிறது.
Every human being in the world, big or small, whatever his rank, needs to be born again to become a child of God.
எந்த ஒரு மனிதனாய் இருந்தாலும் பெரியவனாய் இருந்தாலும் சிறியவனாய் இருந்தாலும் அவன் எவ்வளவு எந்த நிலையில இருந்தாலும் மறுபடியும் பிறக்க வேண்டியிருக்கிறது.
John chapter 4,
யோவான் 4 அதிகாரம்.
We read of this woman of Samaria.
சமரியா ஸ்திரீ குறித்து வாசிக்கிறோம்.
Whom Jesus lovingly drew towards God.
அன்பாக தேவனுடைய இயேசு அந்த பெண்மணியை நடத்தினார்.
He didn't embarrass her by asking too many questions about her personal life.
அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து பல கேள்விகளை கேட்டு கூச்சமடைய செய்யவில்லை.
When she admitted that she had five husbands like Jesus made it said to her in verse 18.
18 வசனத்தில் இயேசு சொன்னது போல எனக்கு ஐந்து புருஷர்கள் இருக்கிறார் என்று சொன்ன பொழுது
she didn't deny it.
அவள் அதை மறுக்கவில்லை.
She said, you're a prophet, that's how you know.
நீர் ஒரு தீர்க்கதரிசி ஆகவே தான் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னாள்.
And then she changed the subject to worship in verse 20.
20 வசனத்திலே பேசுகிற பாடத்தை மாற்றி ஆராதனைக்கு
பேச ஆரம்பித்தாள்.
என்றால் அவள் கூச்சப்பட்டாள்.
See the beauty here that Jesus never brought back that subject again.
இங்கே பார்த்தீர்களா இயேசு மீண்டுமாய் அந்த பாடத்தை கொண்டு வரவே இல்லை.
Jesus was so gentle in dealing with men and women.
மனிதர்களோடு மனுஷர்களோடு இடைப்படும் பொழுது இயேசு மிகவும் சாந்தகுணமுள்ளவராய் இருந்தார்.
And converted her.
இந்த காரியம் அவளை மாற்றியது.
Through gentleness that we bring people to Christ.
சாந்தத்தின் மூலமாக தான் மக்களை இயேசுவை
வழிநடத்த முடியும். That despised woman, the whole city of Samaria, we read, came to Christ.
அற்பமா எண்ணப்பட்ட அந்த ஸ்திரீ மூலமாக சமாரியா முழுவதுமாய் கிறிஸ்துவண்டை வந்தது.
And further we read in John chapter 5.
யோவான் 5 ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
About a man who was paralyzed for 38 years.
38 ஆண்டுகளாக அவன் வாதத்தினாலே கஷ்டப்பட்டு
கொண்டிருந்தான். In the pool in Bethesda, verse 2, there were many, many sick people, verse 3.
மூன்றாம் வசனத்தில் இந்த பெதஸ்தா குளத்திலே வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்தார்கள்.
But Jesus went in and healed only one person.
ஆனால் இயேசு அங்கே சென்று ஒரே ஒரு நபரை மட்டுமே
குணமாக்கினார். Some people say that Jesus healed everybody wherever he went.
இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அங்கே எல்லா வியாதிக்காரர்களையும் குணமாக்கினார் என்று சிலர் சொல்றாங்க.
Yeah, he didn't even heal 1%.
இங்கே 1% மக்களை கூட குணமாக்கவில்லை.
If there were 300 people lying there, he healed only one.
அங்கே 300 பேர் படுத்திருந்திருப்பார்கள் ஆனால் ஒருவரை மட்டுமே சுகமாக்கினார்.
It was not 10 or 15 people lying there.
அங்கே 10 15 பேர் படுக்கவில்லை.
It says a multitude, verse 3.
மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம் திரளான மக்கள் என்று.
What is a multitude? 600? 1,000?
அநேகர் என்று சொன்னால் 600 பேரா 1,000 பேரா?
We may not even call 300 a multitude. நாம்
300 பேரையே திரளான மக்கள் என்று சொல்ல மாட்டோம்.
There may have been 1,000 people there.
அங்கே 1,000 பேர் படுத்திருந்தார்.
And he heals only one.
ஒரே ஒருவரை தான் சுகமாக்கி.
Didn't the other people need healing?
மற்றவர்களுக்கு சுகமாக்குதல்
தேவையா? There were blind, sick, so many people there.
அங்கே குருடர்கள் இருந்தார்கள், வியாதிப்பட்டவர்கள் இருந்தார்கள்.
ஆனால்
ஒருவனை தான் சுகமாக்கினார்.
There must have been a reason.
அதற்கு ஒரு காரணம் இருந்திருக்க வேண்டும்.
He saw faith only in one.
ஒரே ஒரு மனிதனிடத்தில் தான் விசுவாசம்
பார்த்திருக்கும். Only one person in 1,000 has faith.
சில சமயத்திலே 1,000 பேரில் ஒருவருக்கு மட்டுமே விசுவாசம் இருக்கிறது.
Another thing we see in John chapter 6.
யோவான் 6 ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம்
another miracle. Again Jesus does it in partnership.
மீண்டும் இயேசு மனிதனோடு கூட ஒரு பங்காளராக இருந்து உடன் ஊழியராக இருந்து செய்கிறார்.
He could have fed the multitude from nothing.
ஒன்றுமில்லாமல் இருந்து திரளான மக்களை போஷித்திருக்க முடியும்.
He said, no, let's do it in cooperation with man.
இல்லை, மனிதனோடு கூட இணைந்து நான் செய்ய வேண்டும் என்று
சொன்னார். Here's a boy with just 5 loaves and 2 fish.
ஐந்து அப்பமும் இரண்டு மீன்களையும் கொண்டு வருகிற ஒரு மனிதன் இருக்கிறான்.
And Jesus says to that boy, give that to me.
இது எனக்கு தா என்று இயேசு கேட்கிறார்.
And he takes that and multiplies it to feed everybody.
அவர் அதை எடுத்து அதை திரளாய் பெருக பண்ணி எல்லா மக்களையும்
so that little boy has a satisfaction. I also cooperated with Jesus in this work.
இந்த பணியிலே நானும் இயேசுவோடு கூட இணைந்து ஒரு கிரியை செய்தேன் என்றதான திருப்தி அந்த பையனுக்கு ஏற்பட்டது.
That's the satisfaction he wants to give us.
இந்த நிறைவே தான் இயேசு நமக்கு கொடுக்க விரும்புகிறார்.
We do very little.
நாம் மிக சொற்பமாய் தான் செய்கிறோம்.
5 loaves, one person's lunch.
ஒரு மனிதனுடைய மதிய ஆகாரம் அவ்வளவுதான், ஐந்து அப்பம்.
We give that and the Lord blesses it and feeds thousands.
நாம் அதை கொடுக்கிறோம், ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து ஆயிரக்கணக்கான மக்களை ஆசீர்வதிக்கிறார்.
So there we see examples of how Jesus always cooperated with others.
ஆகவே எப்பொழுதும் இயேசு மற்றவர்களோடு இணைந்து ஊழியம் செய்ததை
பார்க்கிறோம். Marriage in Cana, he told the servants, pour the water, I'll turn it into wine.
ஆனா அவர் கல்யாணத்திலே வேலைக்காரர்களை பார்த்து, நீங்கள் தண்ணீரை கொண்டு வந்து ரொப்புங்கள் என்று சொன்னார், நான் அதை
திராட்சை. He said, you bring the little bread you have, I'll feed the 5,000.
இங்கே உனக்கு இருக்கக்கூடிய அந்த அப்பங்களை கொண்டு வா, நான் 5,000 பேரை போஷிப்பேன்.
That's the message of the gospel.
இதுதான் சுவிசேஷத்தின்
செய்தி. You do the easy part, the Lord says, I'll do the 99% difficult.
சுலபமான பகுதியை நீ செய்து கொள், நான் கடினமான பகுதி 99% நான் செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
The Christian life is easy.
கிறிஸ்தவ வாழ்க்கையானது எளிமையான ஒரு வாழ்க்கை.
If you trust God,
நீங்கள் தேவனை நம்பினால்,
God bless you.
தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.
Welcome once again to Words of Life program.
திரும்பமாய் உங்களை ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம்.
We are studying through the Bible and we have come to the Gospel of John.
வேதாகம முழுவதையும் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது யோவான் சுவிசேஷத்திற்கு
வந்திருக்கிறோம். We don't have time to look at everything in this gospel.
இந்த சுவிசேஷத்திலே உள்ள எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு நமக்கு சமயம் இல்லை.
But looking at some of the major points.
ஆனால் பிரதானமான குறிப்புகளை மட்டும் நாம் பார்த்து கடந்து.
In John's Gospel chapter 4,
யோவான் என்ற சுவிசேஷம் நான்காம் அதிகாரம்,
we read about a centurion, a royal official whose son was sick in Capernaum in verse 46.
46ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறது என்னவென்றால், அங்கே கப்பர்நகுமிலே ஒரு ராஜாவுடைய மனுஷரிலே ஒருவனுடைய குமாரன் வியாதியாக இருந்தான்.
And when he heard that Jesus was in Judea, he went and asked him to come and heal his son.
இயேசு யூதேயாவுக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவரிடத்திலே போய், தன்னுடைய மகன் மரண அவஸ்தியா இருக்கிறவர், என்னால குணமாக்க முடியாது கேட்டான்.
And so Jesus just spoke a word to him saying, verse 50, go your way, your son lives.
நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்ற வார்த்தைகளை சொன்னார் இயேசு.
The distance from Cana to Capernaum is only about 15 miles.
கானாவுக்கும் கப்பர்நகுமுக்கும் 15 மைல்கள் தூரமாக இருக்கிறது.
He came to Jesus at Cana.
அவன் கானாவுக்கு இயேசுவை பார்க்க வந்தான்.
His home was in Capernaum.
அவனுடைய வீடு கப்பர்நகுமில் இருக்கிறது.
Now supposing your child is sick.
உங்களுடைய குழந்தை வியாதியாக இருந்தால்,
seriously sick.
மிகவும் கொடிய வியாதி.
And you travel 15 miles which may take about 5 hours.
நீங்கள் 15 மைல் பிரயாணம் செய்கிறீர்கள், அதற்கு 5 மணி நேரம் ஆகலாம்.
He probably had a chariot, being a royal official it would take even less than that.
அவன் ஒரு ராஜ வீட்டில் இருந்தபடினாலே ஒரு ரதத்திலே போயிருந்திருக்கலாம், குறைவான நேரம் ஆயிருக்கும்.
2-3 hours.
2 அல்லது 3 மணி நேரங்கள் ஆயிருக்கும்.
And he met Jesus say 10-11 o'clock in the morning.
11 மணிக்கு அவன் பார்த்திருக்கலாம்.
Actually it was 1 o'clock in the afternoon he met him.
மதியம் 1 மணிக்கு இயேசுவை அவன் சந்திக்கிறான்.
And Jesus says, your son is well.
உன் மகன் சுகமாய் விட்டான் என்று சொல்கிறார்.
1 o'clock in the afternoon you hear Jesus say that.
மதியம் 1 மணிக்கு இயேசு இப்படி சொல்வதை நீங்கள் கேட்கிறீர்கள்.
You would want to rush back home.
நீங்கள் உடனடியாக வீட்டுக்கு போய் பார்க்க வேண்டும் என்று விரும்புவீர்கள்.
At least by 4 or 5 o'clock in the evening you're home.
நீங்கள் 4 அல்லது 5 மணிக்கு வீட்டுக்கு போய் இருப்பீர்கள்.
I want you to notice something here.
இங்கே ஒன்றை நீங்கள் கவனிக்க முடியாது.
He didn't do that.
அவன் அப்படி செய்யவில்லை.
It says here after Jesus said it,
இயேசு சொன்ன பிறகு,
the man believed the word,
அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பினான்.
Started off.
அவன் போகையில்,
he went off to his house.
அவன் வீட்டுக்கு போகிறான்.
Then as he was going towards his house,
அவன் தன் வீட்டண்டை போகும்போது,
his slaves met him.
அவருடைய ஊழியக்காரர் அவனை வந்து
said, your son was living.
உடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்.
He asked them, when did he get better?
எந்த மணி நேரத்திலே அவனுக்கு குணமானது என்று கேட்கிறார்கள்.
And they said to him, yesterday afternoon at 1 o'clock.
நேற்று 1 மணிக்கு என்று சொன்னார்கள்.
The fever left him.
அந்த ஜுரம் அவனை விட்டு போய்
And the father knew that was the same time, 1 o'clock in the afternoon, when Jesus told him, your son lives.
உடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடைய சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்தான்.
When was that?
எப்பொழுது?
Yesterday.
நேற்று.
So he didn't go home the same day.
ஆகவே இவன் அதே நாளிலே புறப்பட்டு வீட்டுக்கு போகவில்லை.
What was he doing for one whole day?
அவன் அந்த நாள் முழுவதும் என்ன செய்து கொண்டிருந்தான்?
He must have gone and slept in an inn or something.
அவன் ஒரு சத்திரத்திலே போய் படுத்து தூங்கி இருந்திருக்கும்.
Would you do that?
நீங்கள் அதை செய்வீர்களா?
What is that proof?
இது எதை நிரூபிக்கிறது?
That man was absolutely convinced his son was okay.
தன்னுடைய மகன் பூர்ண குணமடைந்து விட்டான் என்பதிலே நம்பி நிச்சயித்திருந்தான்.
See, you wouldn't go to sleep in a hotel unless you're sure your son is okay.
உங்களுடைய மகன் குணமாகி விட்டான் என்று தெரியாதபடிக்கு நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் தங்கி தூங்க
மாட்டீர்கள். See, that is faith.
இதுதான் விசுவாசம்.
Faith is where you know when Jesus had said something, it's done.
இயேசு ஒன்றை சொன்னால் அது நிறைவேறிவிட்டது என்று நம்புவதுதான் விசுவாசம்.
That's an amazing example to me.
இது எனக்கு ஒரு வியக்கத்தக்கதான ஒரு உதாரணமாய் மாதிரியாயிருக்கிறது.
He didn't rush home even though his home is only 15 miles away.
தன்னுடைய வீடு 15 மைல்களுக்கு அப்பால் தான் இருந்தது. ஆனாலும் வீட்டிற்கு உடனடியாக அவன் சேரவில்லை.
He could relax, sleep the night.
அவன் இளைப்பாரி களைப்பாரி அவன் செல்லுகிறான்.
Only the next day on the way home his servants tell him yesterday the son was healed.
அடுத்த நாளிலே தான் அவன் வீட்டுக்கு போகிற வழியிலே அவருடைய ஊழியக்காரர்கள் நேற்றைய தினத்திலே மகன் குணமாகி விட்டான் என்று சொல்கிறார்கள்.
It's a great example of faith.
இது விசுவாசத்திற்கு ஒரு நல்ல ஒரு
மாதிரி. These little things in scripture you find how our faith is challenged.
இந்த சிறு சிறு காரியங்களிலே தான் நம்முடைய விசுவாசமானது சவால் இடப்படுகிறது.
நாம் John chapter 6
யோவான் 6 ஆம் அதிகாரம்
we read some words that Jesus spoke.
இயேசு பேசின சில வார்த்தைகளை குறித்து வாசிக்கிறோம்.
Verse 37 for example.
உதாரணமாக 37 ஆம் வசனம்.
All that the Father gives to me shall come to me. No one who comes to me will I cast out.
பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை.
A lot of people are in the business of trying to get more and more people into their church.
அநேகர் நம்முடைய சபைக்கு நிறைய மக்கள் வர வேண்டும் என்கிற வேலையிலே முழுமையாக இறங்கி இருக்கிறார்.
Even trying to grab people from other churches which is called sheep stealing into their church.
ஆடு திருடுதல் என்று சொல்கிறது போல மற்ற சபையில் உள்ள மக்களையும் கூட இழுத்துக் கொள்ளும் அளவுக்கு அவர்கள் ஆட்களை பெருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள்.
I've been in the church planning ministry for 30 years.
சபை ஸ்தாபிக்கிற இந்த ஊழியத்திலே 30 ஆண்டுகளாக நான் இருந்து வருகிறேன்.
We planted number of churches.
அநேக சபைகளை ஸ்தாபித்திருக்கிறோம்.
Not once in these 30 years have I ever been even interested in getting somebody out of another church into our church.
இந்த 30 ஆண்டு காலத்திலே மற்ற சபையிலிருந்து ஆட்களை எப்படியாவது நம்முடைய சபைக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற விருப்பம் கூட நாம் இல்லாம இருந்திருக்கு.
I have never believed that our church is the best church in India.
இந்தியாவில் எங்களுடைய சபை தான் மேன்மையான சபை என்பதையும் நான் நம்புவதில்லை.
Or that there are no good believers in other churches.
அல்லது மற்ற சபைகளில் நல்ல விசுவாசிகள் இல்லை என்பதையும் நான் நம்புவதில்லை.
Or there are no good pastors in India.
அல்லது இந்தியாவில் நல்ல பாஸ்டர்மார்கள் இல்லை என்று நம்புவதில்லை.
I never believed these things.
நான் இவைகளை எல்லாம் நம்புவதில்லை.
I believe there are many good believers in many denominations.
பல சபை பிரிவுகளிலே பல நல்ல மக்கள் இருக்கிறார்கள் என்று
நம்புகிறேன். There are some fine believers in the Roman Catholic Church too.
ரோமன் கத்தோலிக்க சபையிலேயும் கூட நல்ல விசுவாசிகள் இருக்கிறார்கள் என்று நம்புகிறேன்.
You may not agree with me but I believe it.
என்னோடு கூட நீங்கள் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் நான் அதை நம்புகிறேன்.
I don't agree with their doctrines.
அவளுடைய உபதேசத்தை நான் ஒத்துக்கொள்ள
Doctrine is a head problem.
உபதேசம் என்பது தலையில் இருக்கக்கூடிய
பிரச்சனை. Conversion is a heart matter.
மனந்திரும்புதல் என்பது இருதய சம்பந்தமான
பிரச்சனை. Some people whose head is wrong, their heart is right.
சிலருக்கு தலை தவறா இருந்தாலும் இருதயம் சரியாக இருக்கிறது.
Just like some people who have their doctrines right in their head, their heart is all wrong.
சிலருக்கு உபதேசம் எல்லாம் சரியாக இருக்கிறது ஆனால் இருதயத்தில் எவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கிறது.
Don't you know people whose doctrines are all correct but who live immoral lives?
உபதேசம் சரியாக இருக்கிறது ஆனாலும் ஒழுக்கமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறதை அறிவீர்களா?
So God is no respecter of persons.
ஆகவே தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல.
And he has got his people in every denomination.
அவருக்கு தம்முடைய ஜனங்கள் எல்லா சபை பிரிவுகளிலும் இருக்கிறார்.
Not in the cults.
கல்ட் குழுக்களிலே.
But in the denominations.
அதாவது ஸ்தாபன சபைகளிலே.
And no church can say we are the best church.
எந்த ஒரு சபையும் நாங்கள் தான் சிறந்த சபை என்று சொல்ல முடியாது.
Nobody can tell other people you must join our church.
எங்களுடைய சபையை நீங்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று
யாரும் சொல்ல முடியாது. If you trust in God,
நீங்கள் தேவனிலே நம்பிக்கை வைத்தால்,
you believe what Jesus says here.
இயேசு இங்கே சொல்கிறதை விசுவாசி.
Those whom the Father gives me will come to me.
பிதாவானவர் எனக்கு கொடுக்கிறவர்கள் என்னிடத்தில் வருவார்கள்.
I have seen that in 30 years from every part of the world, not only India.
இந்தியாவிலே மட்டுமல்ல உலகத்தின் எல்லா பல பகுதிகளிலே இது நடக்கிறதை நான்
பார்த்தேன். Those whom the Father says I want you
எனக்கு
to help these people.
இவர்களுக்கு உதவி செய்ய முடியாய் நீ இங்கே வர வேண்டும் என்று சொல்லுகிறவர்களை
God will bring them.
தேவன் கொண்டு வந்திருக்கிறார்.
To me.
என்னிடத்தில் கொண்டு வந்திருக்கிறார்.
And then I can help them.
அப்படியானால் நான் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும்.
If that's only 10 people.
10 பேர் தான் அப்படி
இருக்கலாம். That's all I want.
அவ்வளவுதான் எனக்கு தேவை.
Jesus got only 12 and he was happy with that.
இயேசுக்கு 12 பேர் தான் இருந்தார்கள் அதிலே அவர் சந்தோஷமா
இருந்தார். Why do we want 1 lakh?
எதுக்கு 1 லட்சம்
எனக்கு
தேவை? எங்களுடைய சபையில 1 லட்சம் பேர்
12 are enough if that's all God gives us.
தேவன் 12 பேர் கொடுத்தால் அது போதும்.
So your life will be at rest when you believe this verse.
இந்த வார்த்தைகளை நீங்கள் நம்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இளைப்பாறுதலாக
இருக்கும். Every single person whom the Father gives me will come to me.
தேவன் எனக்கு பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு தனி நபரும் இடத்துல வருவார்கள்.
You don't have to be afraid.
அதற்காக நீங்கள் பயப்பட வேண்டாம்.
And those are the only people you'll be able to help.
அவர்களுக்கு மட்டுமே நீங்கள் உதவி செய்ய முடியும்.
When you try to build a big church just to get a name for yourself.
உங்களுக்கு என்ற ஒரு பெயரையும் பிரஸ்தாபத்தையும் உண்டு பண்ண முடியாத பெரிய
சபை கட்டுங்கள். And you want to show that you are a great man of God.
நீங்கள் ஒரு பெரிய தேவ மனிதன் என்பதை காண்பிக்க
வேண்டும். There will be no anointing in your life.
உங்களுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் இருக்காது.
We must work like Jesus worked.
இயேசு வேலை செய்தது போல
பணி செய்ய வேண்டும். Be satisfied with 12 if that's all God wants you to have.
உங்களுக்கு 12 பேர் தான் இருக்க தேவன் தீர்மானித்திருந்தால் அதிலே நீங்கள் திருப்தியாக இருங்கள்.
I been in a Christian 47 years
நான் இந்த கிறிஸ்தவன 47 ஆண்டுகளாக இருந்து
and I say I'm perfectly happy if God gives me only 12 people.
எனக்கு 12 பேர் தான் தேவன் கொடுத்தால் அதிலே சந்தோஷமா
இருக்கேன். Jesus is my example.
ஏனென்றால் இயேசு தான் என்னுடைய
மாதிரி. I'm not in competition with any church in the whole world.
இந்த முழு உலகத்திலேயும் எந்த ஒரு சபையோடும் கூட நான் போட்டி போடுவதே இல்லை.
If God has ordained 12 people for me to serve I will not get 11 I'll get all 12.
எனக்கு நான் ஊழியம் செய்ய முடியாய் 12 பேரை தேவன் நியமித்தால் எனக்கு 11 பேர் அல்ல 12 பேரும் வருவார்.
If God has ordained 5211 people,
5211 பேரை தேவன் நியமித்திருந்தால்
I will not get one less than that.
அதை காட்டிலும் ஒன்று குறைவாய் கூட
நான் பெற மாட்டேன். And I don't want one more.
அதை காட்டிலும் ஒன்று அதிகமாகவும் எனக்கு தேவையில்லை.
Only those whom the Father has given to me.
பிதாவானவர் எனக்கு யாரை கொடுத்திருக்கிறாரோ
all I want.
அவ்வளவுதான் எனக்கு தேவை.
My dear friends,
என் அருமையான
நண்பர்களே, you are in the ministry.
நீங்கள் ஊழியத்தில் இருந்தால்
work like Jesus worked.
இயேசு ஊழியம் செய்தது போல செய்யுங்கள்.
Don't go grabbing other people's sheep.
மற்றவருடைய ஆடுகளை நீங்கள் திருட வேண்டாம்.
And don't covet what God has not given you.
தேவன் உங்களுக்கு கொடுக்காத காரியங்களிலே நீங்கள்
பேராசை கொள்ள வேண்டாம். Be happy with the ones God gives you.
தேவன் உங்களுக்கு கொடுக்கிற மக்களிடத்திலே சந்தோஷமாக
இருங்கள். There may be some good brothers whom God has called to work in some other group.
மற்ற குழுக்களிலே ஊழியங்களிலே ஊழியம் செய்வதற்கு நல்ல சகோதரர்களை தேவன் வைத்திருக்கலாம்.
Don't covet him and say, oh, I want him in my group.
என்னுடைய குழுவிலே இவர் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி பேராசை கொள்ள வேண்டாம்.
It's like these multinational companies who try to grab officers from other companies.
உலகளாவிய கம்பெனிகள் மற்ற கம்பெனிகளிலிருந்து தங்களுக்கு ஆபீசர்களை அதிக சம்பளம் கொடுத்து
இருப்பதால் இந்த கிறிஸ்டியானிட்டி because people don't know God.
தேவனை அறியாத இருக்கிறபடினால தான் இவ்விதமான காரியங்கள் கிறிஸ்தவத்திலே நடந்து
முடியும். The other thing, the second part of that verse.
அந்த வசனத்தின் இரண்டாவது பகுதி.
Jesus said,
Yes, if
anyone comes to me, I never cast him out.
என்னிடத்தில் வருகிறவனை நான் பொறுமை தள்ளுவதில்லை.
If you have any doubt about your salvation,
உங்களுடைய இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால்
you feel you've come to Jesus, you're not sure whether he has accepted you.
இயேசுவினிடத்தில் வந்தீர்கள் ஆனாலும் அவர் ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்று உங்களுக்கு சந்தேகம்
இருந்தால் 47 years ago, this is the verse that helped me to be sure of my salvation.
என்னுடைய இரட்சிப்பை குறித்து நிச்சயப்படுத்திக் கொள்வதற்கு 47 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த வசனம் எனக்கு
தெரிந்தது. I believe this word.
நான் இந்த வசனத்தை நம்புகிறேன்.
6 years I was tossed about.
6 ஆண்டுகளாக நான் இங்கும் அங்குமாய் அலசடி
பட்டேன். One day I believed this word.
ஒரு நாளில் இந்த வசனத்தை நான்
நம்பினேன். I have come to Jesus.
நான் இயேசுவை வந்திருக்கிறேன்.
I believe he has not cast me out.
அவர் என்னை பொறுமை தள்ளுவதில்லை என்று நம்புகிறேன்.
It was like a ship dropping an anchor. I never drifted after that day.
ஒரு கப்பலிலே நங்கூரம் பாய்ச்சினது போல அதற்கு பிறகு நான் அலசப்படவே இல்லை.
Then another wonderful verse is verse 38.
இன்னும் அது அற்புதமான ஒரு வசனம் 38 ஆம் வசனம்.
Where Jesus said.
இயேசு சொன்னார்.
Words which are an autobiography of the entire 33 and a half years he lived on earth.
இந்த பூமியிலே அவர் 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தாரே அந்த வாழ்க்கை சரிதையை அப்படியே இங்கே சொல்கிறார்.
If you were to ask Jesus, can you tell me what you did in your entire life on earth?
ஆண்டவரே இந்த பூமியிலே நீர் வாழ்ந்த முழு வாழ்க்கையில் என்ன செய்தீர் என்று நீங்கள் கேட்டால்
he would say it in one sentence.
அவர் ஒரு வாக்கியத்திலே சொல்லிவிடுவார்.
This verse.
இந்த வசனத்தை.
I came from heaven not to do my own will but the will of him who sent me.
என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்.
He denied his will.
அவர் தன்னுடைய சித்தத்தை மறுத்தார்.
And he did his father's will.
பிதாவுடைய சித்தத்தை செய்தார்.
That means he took the cross.
அதனுடைய பொருள் என்னவென்றால் அவர் சிலுவையை
சுமந்தார். He died to his own will.
அவர் தன்னுடைய சொந்த சித்தத்தை
மறுத்தார். And he did the father's will.
பிதாவுடைய சித்தத்தை செய்தார்.
Every day of his entire life.
தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாய் ஒவ்வொரு நாளும் அப்படி செய்தார்.
He denied many pleasures as a little boy in order to study the scriptures.
சிறு வயதிலே இருக்கும் பொழுது வேதங்களை படிப்பதற்காக பலவிதமான இன்பங்களை அவர் துறந்தார்.
Which other boys would have liked to do.
மற்ற பையன்கள் எல்லாரும் அந்த இன்பத்திலே செலவழித்திருப்பார்கள்.
He denied his own will to obey Joseph and Mary for so many years.
மரியாளுக்கும் எவ்வளவு ஆண்டுகளாக கீழ்ப்படியும்படியாக தம்முடைய சொந்த சித்தத்தை மறுத்திருப்பார்.
And whenever he was tempted, he denied his own will, so he never sinned.
எப்பொழுதெல்லாம் அவர் சோதிக்கப்பட்டாரோ அப்பொழுதெல்லாம் தன்னுடைய சுய சித்தத்துக்கு மறித்தபடியினாலே அவர் பாவம் செய்யவில்லை.
We sin because we don't take up the cross.
நாம் சிலுவையை சுமக்காதபடியினாலே தான் நாம் பாவம் செய்கிறோம்.
Anyone who takes up the cross would die to sin.
சிலுவையை எடுக்கிற ஒவ்வொருவரும் பாவத்திற்கு மரிக்கிறார்.
A dead person cannot sin.
மரித்து போனவன் பாவம் செய்ய முடியாது.
And that's the meaning of taking up the cross.
அதுதான் சிலுவையை எடுப்பதினுடைய அர்த்தம்.
Like Romans 6 says, we who died to sin, how can we ever live in it anymore?
பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழப்போம் என்று பிழைப்போம் என்று ரோமர் ஆறாம்
அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
ஒவ்வொரு முறையும் நீங்கள் பாவம் செய்கிற நேரத்தில் எல்லாம் நீங்கள் சிலுவையை எடுக்காமல் இருப்பதனால் தான்.
Jesus never sinned.
இயேசு ஒரு காலம் பாவம் செய்யவில்லை.
Because he never did his own will.
அவர் தம்முடைய சொந்த சித்தத்தை ஒரு காலம் செய்யவில்லை.
Sin is to do your own will.
பாவம் செய்வது என்பது உங்கள் சுய சித்தத்தை செய்வதாகும்.
Holiness is to do the will of the Father.
பரிசுத்தம் என்பது பிதாவின் சித்தத்தை செய்வதாகும்.
And so we see here.
ஆகவே நாம் இங்கே பார்க்கிறோம்.
In John chapter 6 verse 38.
யோவான் 6 ஆம் அதிகாரம் 38
ஆம் வசனம். The secret of overcoming sin.
பாவத்தை மேற்கொள்ளுகிற வாழ்க்கையின்
ரகசியம்
6:38 காணப்படுகிறது.
And one part of the will of the Father.
பிதாவின் சித்தத்தின் ஒரு பகுதி என்னவென்றால்
to save people from sin.
ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்க வேண்டும்.
And to preserve them.
அவர்களை பாதுகாக்க வேண்டும்.
He says all those whom the Father has given me verse 39 I must lose nothing but raise them up on the last day.
பிதாவானவர் எனக்கு தந்தவைகளிலே ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவர்களை எழுப்புவதே என்று சொல்கிறார்.
This is perfect eternal security.
இது பூரணமான ஒரு நித்தியத்திற்கேதுவான ஒரு பாதுகாப்பு.
Jesus keeps us.
இயேசு நம்மை பாதுகாக்கிறார்.
That's why I know I will never be lost.
ஆகவே தான் நான் ஒரு காலம் இழந்து போக மாட்டேன்
என்று அறிந்திருக்கிறேன். My confidence is not in myself.
என்னுடைய நம்பிக்கையானது என்னுடைய சுயத்திலே அல்ல.
But the proof of it is that I endure in devotion to Jesus till the end of my life.
அதனுடைய அத்தாட்சி எப்படி இருக்கிறது என்று சொன்னால் என்னுடைய வாழ்நாள் முழுவதுமாய் இயேசு மேல் இருக்கக்கூடிய அளவு கடந்த பக்தியினாலே நான் வாழ்கிறேன்.
Don't endure in devotion to Jesus till the end of my life.
என்னுடைய வாழ்க்கை முடிவு பரியந்தம் நான் பக்தியிலே வாழாவிட்டால்
then that would prove that I'm not one of the elect at all.
நான் தெரிந்து கொண்டவர்களில் ஒருவன் என்பதை அது நிரூபிப்பதில்லை.
A lot of people imagine that they are born again.
அநேகர் நான் மறுபடியும் பிறந்து விட்டேன் என்று கற்பனை செய்து கொள்கிறார்கள்.
But are they devoted to Jesus?
அவர்கள் இயேசுவின் பேரில் பக்தி கொண்டிருக்கிறார்களா?
Want to do his will?
அவருடைய சத்தியத்தை செய்ய விரும்புகிறார்களா?
Do they want to follow him?
அவரை பின்பற்ற விரும்புகிறார்களா?
Have they got the same life that he has?
இயேசுக்கிருந்த அதே ஜீவன் இவர்களுக்கு இருக்கிறதா?
When we say we are born again,
நாம் மறுபடியும் பிறக்கிறோம் என்று சொல்லும்
பொழுது, we are saying just like in our first birth we got a life from our parents.
நம்முடைய முதலாவது பிறப்பிலே நம்முடைய பெற்றோரிடத்திலிருந்து நாம் ஜீவனை பெற்றுக்கொண்டோம்.
Born again means now I got another birth and I got a life from God.
மறுபடியும் பிறப்பது என்பது இப்பொழுது மீண்டுமாய் நான் பிறந்து விட்டு தேவனிடத்திலிருந்து இருக்கக்கூடிய ஜீவனை
பெற்றுக்கொண்டேன். Just like the life I got from my parents was not the life of a snake or a dog.
நான் என்னுடைய பெற்றோரிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட வாழ்க்கையானது அது பாம்பின் வாழ்க்கையோ அல்லது நாயின் வாழ்க்கையோ அல்ல.
It is the life of a human being.
அது மனிதனுடைய ஒரு வாழ்க்கையை தான்
பெற்றுக்கொண்டேன். And I was born again, the life I got was the life of God.
அதே போல நான் மறுபடியும் பிறக்கும் பொழுது நான் தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொள்கிறேன்.
The life of Christ.
கிறிஸ்துவின் வாழ்வை பெற்றுக்கொள்கிறேன்.
And that is not to do my own will but the will of the Father.
அது என்ன வாழ்வு என்று சொன்னால் என்னுடைய சொந்த சத்தத்தை செய்யாதபடிக்கு என்னுடைய பிதாவின்
சத்தத்தை செய்வேன். So if I don't have that desire,
இந்த வாஞ்சை எனக்கு இல்லை என்றால்
I have to question whether I'm born again.
நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேனா இல்லையா என்பதையே நான் கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது.
We have a battle in our life.
நம்முடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருக்கு.
But do you have that desire that's been planted in you to do the Father's will?
இந்த வாழ்க்கையில் போராட்டம் இருந்தாலும் பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு விருப்பம் காத்து.
See what Jesus said in John chapter 5.
யோவான் 5 ஆம் அதிகாரத்தில் இயேசு என்ன சொன்னார்
பாருங்க.
19 ஆம் வசனம்.
There's nothing I can do on my own.
என் சுயமாய் நான் செய்வதற்கு ஒன்றுமில்லை.
Only what I see the Father do.
பிதாவானவர் செய்ய நான் காண்கிறது எதுவோ அதையே நான் செய்கிறேன்.
In verse 30.
30 ஆம் வசனத்தில் மீண்டும் சொல்லுங்க.
I do nothing on my own initiative.
நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை.
Even my judgment I listen to the Father and then I judge.
நான் நியாயந்தீர்ப்பது கூட என் பிதாவை கேட்டு அப்படிதான் நான்
நியாயந்தீர்ப்பேன். And my judgment is always right because I never seek my own will.
நான் என்னுடைய சுய சித்தத்தை தேடாமல் இருக்கிறபடினாலே என்னுடைய நியாயத்தீர்ப்பு சரியானதா
இருக்கும். If you seek your own in anything even your judgment will be wrong.
உங்களுடைய சொந்தத்தை நீங்கள் தேடுவீர்களானால் உங்களுடைய நியாய தீர்ப்பு கூட தவறான போய்விடும்.
The only way to have a correct assessment and discernment of things is to say I don't want to do my own will.
கரிய காரியங்களை சரியா நிதானித்து பகுத்து அறிவதற்கு உரிய ஒரே வழி என் சுய சித்தத்தை செய்யாமல் இருப்பது.
So there is something that we need to learn from Jesus.
அவர் இங்கே நாம் இயேசுவினிடத்தில் இருந்து ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாய் இருக்கிறோம்.
He never did his own will.
அவர் ஒரு காலம் தம் சுய சித்தத்தை
செய்யவில்லை. Let's turn to John chapter 6 now in verse 60.
யோவான் 6 ஆம் அதிகாரம் 60 ஆம் வசனத்துக்கு
வருவோம். John chapter 6 is a wonderful chapter.
யோவான் 6 ஆம் அதிகாரம் அற்புதமான ஒரு அதிகாரம்.
It's a chapter where we read of how begins with a great multitude in verse 2
இரண்டாம் வசனத்திலே திரளான மக்களிலே அந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது
and ends in verse 70 with 11 people
70ஆம் வசனத்திலே 11 பேரோடு கூட முடிவடைகிறது.
So we can say John chapter 6 is the chapter where Jesus teaches us how to reduce the size of your church from a multitude to 11 people.
ஆகவே உங்களுடைய சபை திரளான எண்ணிக்கையிலிருந்து குறைந்த எண்ணிக்கையா எப்படி உங்கள் சபையை மாற்றுவது என்பதை 6ஆம் அதிகாரத்தில் இயேசு போதிக்கிறார்.
A lot of people are interested in the opposite.
அநேகருக்கு இதற்கு நேர் மாறான காரியத்தில் தான் விருப்பம்.
How to make my 11 people church into a multitude.
என்னுடைய 11 பேர் கொண்ட சபையை திரளான சபையை எப்படி மாற்றுவது?
Multitude of compromisers.
திரளான ஒத்தவேஷக்காரர்கள்.
Jesus had a multitude of compromisers and reduced them to 11 disciples.
இயேசுக்கு திரளான ஒத்தவேஷக்காரர்கள் அதிக எண்ணிக்கையில் இருந்தார்கள். அவர்களை குறைத்து குறைத்து 11 பேராக சீஷராக குறைத்து விட்டார்.
He told this great multitude.
இந்த திரளான கூட்டத்துக்கு பார்த்து
சொன்னார்.
26 ஆம்
வசனம். He said, I know you wanted material blessings and that's why you came to me.
நீங்கள் பொருளாதார ஆசீர்வாதத்தை தேடுகிறீர்கள் ஆகவே தான் என் இடத்தில் வந்திருக்கிறீர்கள்.
Not because you want to follow me.
என்னை பின்பற்றும்படியாக நீங்கள் வரவில்லை.
You got loaves and fish and that was good food and now you want to follow me.
உங்களுக்கு அப்பமும் மீனும் கிடைத்தது நல்ல ஆகாரம் இப்போது நீங்கள் என்னை பின்பற்ற விரும்புகிறீர்கள்.
People today also like that.
இன்றைக்கு அநேக மக்கள் அப்படி
இருக்கிறார்கள். There is a gospel of loaves and fishes being preached today.
இன்றைக்கு ஐந்து அப்பம் இரண்டு மீன் என்கிறதான சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்பட்டு
வருகிறது. That is come to Jesus and he will meet your physical needs.
இயேசு உங்களுடைய வாருங்கள் உங்கள் எல்லா தேவைகளும் சந்திப்பார்
என்று சொல்கிறார். Material needs.
பொருளாதார தேவைகளை சந்திப்பார் என்று
சொல்கிறார். Jesus says some of you are coming for that.
உங்களிலே ஒரு சிலர் இதற்காக தான் வந்திருக்கிறீர்கள்
என்று சொல்கிறார். What did Jesus do with such a crowd?
இப்படிப்பட்ட கூட்டத்தை வைத்து இயேசு என்ன
செய்தார்? He preached the cross to them.
அவர்களுக்கு சிலுவையை பிரசங்கித்தார்.
He told them
Yes,
verse 53. No use just eating the loaves and fish.
அப்பத்தையும் தண்ணீரையும் மீனையும் புசிப்பது போதாது.
You must eat my flesh and drink my blood.
என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ண வேண்டும் என்று
சொல்கிறார். You know what that means?
அதுல பொருள் என்ன தெரியுமா?
That means what exactly what we thought of in verse 38. I don't do my will but the will of my father.
38 ஆம் வசனத்தில் நான் தியானித்த அதே காரியம்தான். நான் என் சுய சத்தத்தை செய்யாதபடிக்கு பிதாவின் சத்தத்தை செய்கிறேன்.
This is not breaking of bread.
இது அப்பம் பிற்கிற ஆராதனை அல்ல.
Breaking of bread is only a symbol of this.
இதற்குரிய ஒரு அடையாளமாகத்தான் அப்பம் பிற்கிற ஆராதனை செய்யும்.
When we eat the bread, that's not the flesh of Jesus.
நாம் இந்த அப்பத்தை புசிக்கும் பொழுது அது இயேசுடைய மாம்சம் அல்ல.
Does it taste like meat?
அது கறியை போல ருசியா இருக்கிறதா?
No, it's like bread.
அது அப்பத்தை போல தான் இருக்கிறது.
So it's a symbol of the flesh of Jesus.
ஆகவே அது இயேசுடைய மாம்சத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது.
And to eat his flesh and drink his blood means to participate in his death.
அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுவது என்பது அடையாளம் என்னவென்றால் அவருடைய மரணத்தோடு கூட பங்கு பெறுவது.
Very few Christians are crucified physically.
வெகு சில கிறிஸ்தவர்கள் தான் சரீர பிரகாரமாக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள்.
You and I may never be crucified.
நீங்களும் நானும் சிலுவையில் அறையப்படவே மாட்டோம்.
That type of punishment is not given anywhere in the world now.
ஏனென்றால் அப்படிப்பட்ட தண்டனையானது இந்த நாட்களில் உலகத்தில் எந்த ஒரு
பகுதியிலும் கொடுக்கப்படுவதில்லை. Inward cross where I die to myself, which has to take place every day like in the life of Jesus.
இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்தது போலவே எனக்குள்ளாக உள்ளான ஒரு சிலுவை காணப்படுகிறது. அதிலே ஒவ்வொரு நாளும் நான் மரிக்க வேண்டியிருக்கிறது.
That is what it means to eat his flesh and drink his blood.
இதுதான் அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுவது என்பதன் அர்த்தம்.
We see here that when he spoke about the cross,
அவர் சிலுவையை பற்றி பேசினபொழுது
they got offended.
அவர்கள் இடர் அடைந்தார்கள்.
They said, oh, this is a difficult statement. Who can listen to this?
இது கடினமான உபதேசமாக இருக்கிறது. யார் இதற்கு செவி கொடுக்க முடியும் என்று சொல்லி 60
And Jesus, did he explain to them? He says, let me explain to you. No, I didn't mean that you had to actually eat my flesh.
என்னுடைய மாம்சத்தை நீங்கள் புசிக்க வேண்டும் என்று நான் அப்படியே சொல்லவில்லை என்று சொல்லி அவர் விளக்கி சொன்னாரா?
He just said, the words I speak to you, verse 63, are spirit and life.
நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லி அதோடு முடித்து விட்டார்.
His statement was testing who all really wanted to follow him.
உண்மையாலுமே ஆண்டவரை பின்பற்ற யார் விரும்பினார்கள் என்பதை சோதிக்கும்படியாக அந்த வார்த்தைகளை சொன்னார்.
Many of them left verse 66 and didn't walk with him anymore.
66ஆம் வசனத்தில் அது முதல் அவருடைய சீஷர்களை அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள்.
Most of them. The great multitude finally became only 12 verse 67.
அந்த திரளான கூட்டத்தார் கடைசியாக குறைந்து 11 பேராய்
விட்டார். Everybody went away.
எல்லாருமே போய் விட்டார்கள்.
And to the 12 Jesus said,
12 பேருக்கு இயேசு சொல்கிறார்,
you want to go away too?
நீங்களும் போய் விட மனதா இருக்கிறீர்களோ?
He didn't say, oh, I hope you will not leave me.
நீங்க போக மாட்டீங்க நான் நம்பறேன் என்று சொல்லவில்லை.
No, if you want to go, you go.
நீங்களும் போக மனதா இருந்தா போய் விடுங்க.
Jesus was so secure.
இயேசு மிகவும் பாதுகாப்பு உணர்வோடு கூட இருந்தார்.
So many pastors are disturbed when somebody leaves their church.
அநேக பாஸ்டர்மார்கள் தங்கள் சபையிலிருந்து யாராவது போய் விட்டால் உடனே மன கலக்கம் அடைகிறார்கள்.
Many people have left our churches. I am not disturbed.
எங்களுடைய சபையிலிருந்து அநேகர் போய் விட்டார்கள். ஆகவே நாங்கள் அதற்காக மன கலக்கம் அடைவதில்லை.
To me it's like the weeds being pulled out of a garden.
எனக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் தோட்டத்தில் களை எடுப்பதை போலத்தான் அது இருக்கிறது.
You don't get upset if the weeds are pulled out.
களைகள் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டால் நீங்கள் அதை குறித்து கவலை அடைவீர்கள்.
People are not wholehearted disciples of Jesus.
ஜனங்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவுக்கு
முழுகிறதுக்கு
விருப்பமில்லை
என்று
உலகத்திலே காணப்படுகிற திரளான மரித்த சபைகளுக்கு
போய்விடட்டும். Rotten apples and spoil the others.
கெட்டு போன அழுகி போன ஆப்பிளோடு கூட ஏன் வைத்துக் கொள்ள வேண்டும்? அது மற்றவர்களையும் கெடுத்து விடும்.
So Jesus let them go.
ஆகவே அவர்கள் போய்விடட்டும் என்று சொன்னார்.
Once a rich man said, I can't give all my money to the poor. Jesus let him go.
என்னுடைய பணத்தை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுக்க முடியாது என்று ஒரு மனிதன் சொன்ன பொழுது சரி போகட்டும் என்று விட்டுவிட்டார்.
And different people who wanted to go home and do this and that before following Jesus said, Jesus said, go.
இயேசுவை பின்பற்றுவதற்கு முன்பதாக வீட்டில் நான் அதை செய்ய வேண்டும் இதை செல்ல வேண்டும் என்று சொன்னவர்கள் எல்லாரையும் போக விட்டுவிட்டார்.
He knew that all the Father has given him will come to him.
பிதாவானவர் தனக்கு கொடுத்த எல்லாருமே தன்னிடத்தில் வருவார் என்பதை இயேசு அறிந்திருந்தார்.
And then Simon Peter said in verse 68, Lord, to whom shall we go?
68ஆம் வசனத்தில் சீமோன் பேதுரு கேட்கிறான், ஆண்டவரே நாங்கள் யாரை
போவோம்? You got the words of eternal life.
நித்திய ஜீவ வசனங்கள் உம்முடைய உண்டே.
And they stayed with him. Peter was rebuked saying, get behind me Satan.
அவனுக்கு அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி இயேசு பேதுருவை கடிந்து கொண்டார்.
He calls that the words of eternal life.
ஆனாலும் அந்த வார்த்தைகளை நித்திய ஜீவ வசனங்கள் என்று அழைக்கிறான்.
And Jesus said, I is one of you still a devil.
உங்களிலே ஒருவன் இன்னும் பிசாசாய் இருக்கிறான் இயேசு.
But he didn't drive him out.
ஆனாலும் அவனை உடனே வெளியே தள்ள.
One day he, Judas Iscariot fell away on his own.
ஒரு நாளிலே தானாகவே யூதாஸ் காரியத்து விழுந்து விட்டான்.
You know, in the church we don't drive out people.
சபையிலே நாம் யாரையும் விரட்டி அடிப்பதில்லை.
If they live in sin and they don't repent,
பாவத்திலே வாழ்ந்து கொண்டு மனம் திரும்பாமல் இருந்தால்,
we discipline them.
நாம் அவர்களை சீர்திருத்துகிறோம்.
For a period,
ஒரு குறிப்பிட்ட காலத்தில்,
say you can't come to the church,
நீங்கள் கொஞ்ச நாட்கள்
சபையில் வர முடியாது,
நீங்கள் மனம் திரும்ப வரைக்கும்,
then you can come back.
அதற்கு பிறகு திரும்பி வரலாம்.
But we don't drive people out permanently.
ஆனால் நிரந்தரமாக யாரையும் விரட்டி அடிப்பதில்லை.
Unless they don't want to be with us.
நம்மோடு கூட இருக்க அவர்களுக்கு மனமில்லை என்று சொன்னால் கதை வேறு.
Always there is hope.
எப்பொழுதுமே நம்பிக்கை உண்டு.
And Jesus did not drive out Judas Iscariot.
இயேசு யூதாஸ் காரியத்தை விரட்டி தள்ளவில்லை.
Even the multitude, he didn't drive them out. They went away on their own in verse 66.
திரளான ஜனங்களையும் கூட இயேசு ஒரு காலம் விரட்டவில்லை. அவர்கள் தாங்களாகவே தான் சென்று விட்டார்கள்.
Jesus arms are always open.
இயேசுடைய கரங்கள் விரிந்து காணப்படுகிறது.
But his standards were high.
ஆனாலும் அவருடைய தரம் உயரமானதாக
இருந்தது. That's how it must be in our church.
இப்படி தான் நம்முடைய சபைகளில் இருக்க
வேண்டும். Arms must be open.
நம்முடைய கரங்கள்
everybody
எல்லாரையும் வரவழைக்கிறது.
Standards must be very high.
நம்முடைய தரம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும்.
That doesn't mean that a person who comes into the kindergarten must immediately reach that high standard.
ஒரு எல்கேஜி படிக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஒருவர் சபைக்கு வருவார் என்று சொன்னால் உடனே அவர் மேல்நிலைக்கு போக வேண்டிய
தேவை இல்லை. Willing to come up to that standard.
அந்த மேல்நிலைக்கு வருவதற்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா என்று கேட்கிறோம்.
That is how it must be in the church.
இப்படித்தான் சபையில் இருக்க வேண்டும்.
In John chapter 7,
யோவான் 7 ஆம் அதிகாரம்,
we read of a feast that was coming up and the disciples asked Jesus, are you going there?
அங்கே ஒரு பண்டிகை வந்தது, கூடார பண்டிகை. இயேசுவே நீர் அங்கே போகிறீரா என்று கேட்டார்கள். இயேசு நான் போகவில்லை.
Jesus didn't want to go there, verse 1, because people are trying to kill him.
அவரை கொலை செய்ய வகை தெரிந்தபடினால் இயேசு அங்கே போக விரும்பவில்லை.
There's no virtue in going to a place where people are trying to kill you.
உங்களை கொலை செய்யக்கூடிய ஒரு இடத்திற்கு நீங்கள் நேரடியாக தைரியமாக போக என்று சொல்வதிலே இயேசு நான் போகவில்லை.
So his brothers went.
தாங்களாகவே போனார்கள்.
But after they went,
அவர்கள் போனதுக்கு பிறகு,
it says in verse 10, he himself also went.
அவரும் போனார் என்று பார்க்கிறோம்.
Why was that?
ஏன் அவர் போனார்?
Because Jesus lived by moment direction from his father.
பிதாவினிடத்திலிருந்து அவ்வப்பொழுது வரக்கூடியதான சமிக்ஞைகளை அவர் வந்தார்.
When his brothers asked him,
ஒவ்வொரு சனப்பொழுதும் அவர் வாழ்ந்தார்.
He said in verse 6, my time has not come.
ஆறாம் வசனத்தில் என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று
சொன்னார். You folks are always ready, you can do what you like.
நீங்கள் உங்களுடைய வேலை எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது, நீங்கள் விரும்பினதை செய்யலாம்.
That's why he went after his brothers went.
ஆகவே தான் சகோதரர்கள் போனதுக்கு பிறகு
போனார். Sometimes God doesn't allow us to go with other people.
சில சமயங்களிலே நாம் சில ஜனங்களோடு கூட சேர்ந்து போக தேவன் விரும்பவில்லை.
The entire 6 hour or 12 hour journey they'll be talking all useless stuff.
ஏனென்றால் அந்த 12 மணி நேர பிரயாணத்திலே அவர்கள் பிரயோஜனமற்ற காரியங்களை பேசிக்கொண்டிருப்பார் என்று
அவர்களுக்கு தெரியும். God doesn't want us to mingle with people who are just going to waste our time.
நம்முடைய நேரத்தை வீணடிக்கக்கூடிய மக்களோடு கூட நாம் கலந்திருக்க கூடாது என்று தேவன்
விரும்புகிறார். That's why the father did not allow Jesus to go with his brother.
ஆகவே தான் தன்னுடைய சகோதரரோடு கூட போக இயேசு அனுமதிக்கவில்லை.
Good to listen to the father in little things.
சிறு சிறு காரியங்களில் பிதாவுக்கு செவி கொடுப்பது நல்லது.
God bless you.
தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.